أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
إمام نووي رحمه الله அவர்கள் இந்த உலகத்துக்கு தொகுத்து வழங்கிய 40 ஹதீஸ்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارham ان الله كان عليكم رقيبا انبيكوريا சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தின் 2வது நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய இந்த வகுப்பினூடாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உலகத்துக்கு தொகுத்து வழங்கிய 40 ஹதீஸ்களை கொண்ட ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பினுடைய முதல் ஹதீஸை இப்போது நாம் பார்ப்போம். عن امير المؤمنين ابي حفص عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات فانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه رواه البخاري ومسلم امير المؤمنين مؤمنளுடைய தலைவர் உமர் இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். ஒவ்வொரு மனிதனுடைய நியத்திற்கு ஏற்பதான் அவனுக்கு கூலி வழங்கப்படுகிறது. எவரது ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருக்குமோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவுமே அமைந்துவிடும். எவரது ஹிஜ்ரத்துடைய பயணம் இந்த உலகத்தை அடைவதற்காக, உலக லாபங்களுக்காக, அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக இருக்குமோ அதைத்தான் அவன் பெற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெறுகின்ற ஒரு ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸ் பல சிறப்பம்சங்களை கொண்டதாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலீம் என்ற ஒரு சிறப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது சில குறிப்பிட்ட சொற்களின் மூலமாக ஆழமான கருத்துக்களை, செறிவான கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த சிறப்பம்சத்தை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கலாம். இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்களில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், யத்ஹுலு ஃபி சபஈன பாபன் மின் அப்வாபில் இல்ம், இல்மினுடைய அறிவினுடைய 70 வாயில்களூடாக இந்த ஹதீஸ் நுழைகிறது என்று சொல்கிறார்கள். அந்தளவு ஒரு அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த ஹதீஸ் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த ஹதீஸை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்றொரு முறை சொல்லும்போது, இது கல்வியை கற்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி வைத்து கொள்வதற்காக இந்த ஹதீஸ் கிரந்தங்களினுடைய முதலிலே நினைவு கூறப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு அசத்தியவாதிக்கும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் போய் வாதிடுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் இந்த ஹதீஸ் விட்டு வைக்கவில்லை. ஏனெனில் பலர் வெளிப்படையாக நல்ல முறையிலே நடிப்பார்கள், வெளிப்படையில் தங்களை நல்லவர்களைப் போன்று காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உள்ரங்கத்தில் எந்த ஒன்றும் அவர்களிடம் இருக்க மாட்டாது. இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கெல்லாம் சாவுமணி அடிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் நீயத்தினுடைய அவசியத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். ஏனெனில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் அல்லாஹ்வுக்காகன்ற தூய்மையான எண்ணம் இல்லை என்றால் அந்த செயல் எந்த ஒரு பெருமதியையும் அல்லாஹ்விடத்திலே பெற்றுத்தர மாட்டாது. நசாயுடைய ஒரு செய்தியிலே, இன் அல்லாஹ் லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான ஹாலிஸா, இஹ்லாஸான அமல்கள் எவைகள் அல்லாஹ்வுக்காகன்ற தூய்மையான எண்ணத்தோடு அமைகின்ற அமல்களாக இருக்கின்றனவோ அவைகள்தான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதை தவிர உள்ள வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நமது நீயத்தை நாம் எல்லா நேரங்களிலும் சரிபார்த்து கொள்வது, நமது நீயத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்வதென்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதேபோன்று அஹ்மதுடைய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவரொருவர் மறுமைக்குரிய ஒரு செயலை இந்த உலக லாபங்களுக்காக செய்வாரோ, இந்த உலகத்தினுடைய லாபங்களை நோக்காக கொண்டு மறுமைக்குரிய ஒரு செயலை செய்வாரோ, லம் யகுன் லஹு ஃபில் ஆகிரத்தி மின் நசீப், அவருக்கு மறுமையிலே அந்த செயலுக்காக எந்த ஒரு கூலியும் வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு செய்தியை அகமதிலே நாம் பார்க்கலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது எண்ணங்களை நாம் பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சிலர்கள் சொல்வார்கள், ஒரு கல்லில் 2 மாங்கா என்று சொல்வார்கள். இதுபோன்று நாம் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற செயல்களை ஆக்கிக்கொள்ளக்கூடாது. அப்படி ஆக்கினால் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியும் நமக்கு கிடைக்காது, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கூலியையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது எண்ணங்களை எப்போதும் நாம் தூய்மையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று சலஃப் முன் சென்ற அறிஞர்கள் இந்த இஹ்லாஸை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். முன் சென்ற அறிஞர்கள் எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால், அல் முஹலிசு மயக்துமு ஹசனாத்துஹு கமா யக்துமு சையாத்துஹு, ஒரு தூய்மையான இஹ்லாஸான மனிதரை பொறுத்தவரையில் அவர் யார் என்றால், அவர் எப்படி தனது பாவங்களை மறைத்து கொள்கிறாரோ, தனது பாவமான காரியங்களை மறைத்து கொள்கின்றாரோ, அதுபோன்று தனது நன்மைகளையும் அவர் மறைத்து கொள்வார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் நாம் பார்க்கிறோம், அதிகமானவர்கள் நன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள், செய்த நன்மைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்கள் ஆசை வைப்பதும் சொல்வதும் அந்த நன்மையை பாழாக்கிவிடும் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று சஹல் இப்னு அப்துல்லா என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், லைஸ அல நஃப்ஸி ஷைஉன் அஷக்கு மினல் இஹ்லாஸ் லிஅன்னஹு லைஸ லஹா ஃபீஹி நசீப். அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலே நஃப்ஸில் ஆத்மாவிலே உள்ளத்திலே மிகவும் சிரமமான ஒரு விடயம் காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இஹ்லாஸாக இருக்கிறது. ஏனெனில் அதற்கு உள்ளத்தில் எந்த பங்கும் இல்லையோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது எண்ணங்களை மேல் பரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோன்று யூசுப் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார், அஸ்ஸு ஷைஉன் ஃபி துன்யா அல் இஹ்லாஸ், இந்த உலகத்தில் கண்ணியத்திற்குரிய ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இஹ்லாஸ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் செயல்படுவதுதான் இந்த உலகத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரியது. அவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு நான் முயற்சிக்கிறேன் எதற்கென்று சொன்னால், முகஸ்துதியை எனது உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, ரியா என்னும் முகஸ்துதியை எனது உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு நான் எவ்வளவு முயற்சிக்கிறேன், ஆனால் அது வேறொரு வடிவத்திலே முளைத்து விடுகிறது, என்னை அறியாமலே வேறொரு வடிவத்தில் அது தோன்றி விடுகிறது என்று சொல்கிறார்கள். உண்மையில் இவ்வாறு அறிஞர்கள் எவ்வளவு இந்த முகஸ்துதியை அஞ்சினார்கள், பயந்தார்கள், ஏதோ ஒரு தோற்றத்திலே அது உருவெடுக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, யஹ்யா இப்னு அபி கஸீர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார்கள், நீயத்தை நீங்கள் உரிய முறையிலே அறிந்து கொள்ளுங்கள், நீயத்தை அறிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் அதுதான் அமல்களின் நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது, அமல்களின் நிறைவாக அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நீயத்தை நாம் எப்போதும் சீராக்கி கொள்ள வேண்டும், இந்த நீயத்தை நாம் எப்போதும் சீராக சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், செயல்கள் அனைத்தும் நீயத்தின் அடிப்படையில் தான். நாம் பார்க்கிறோம், எவ்வளவு அர்ப்பணிப்போடு தியாகங்களோடு கூடிய செயல்கள் நீயத்தின் காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு மதிப்பையும் பெற்றுக் கொடுக்காமல் சென்றுவிட்டன. சில அற்பமான செயல்கள், அந்த செயல்களுடைய எண்ணங்களின் காரணத்தால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை அந்த செயல்கள் பெற்றுக் கொடுத்து விட்டன. இதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய செயல்கள், அவைகள் தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் கூடியவைகளாக இருக்கலாம், ஆனால் அதற்கு மதிப்பு எப்போது தெரியுமா? அதில் தூய்மையான எண்ணம், அல்லாஹ்வுக்காக என்ற அந்த தூய்மையான எண்ணம் இருக்கும்போதுதான் அதற்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தும் உயர்வும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே மற்றொரு விடயத்தை நாம் விளங்க வேண்டும். அதாவது நீயத் என்று சொல்லும் போது அது எண்ணமாகும். நாம் ஒன்றை எண்ணுவதென்பது அது உள்ளத்தால் தான் ஒன்றை எண்ணுவோம். எனவே நீயத்துக்குரிய இடம் உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அத்தலஃபுலு பின்னியத்தி பிதா என்று சொல்கிறார்கள், நீயத்தை வாயால் மொழிவதென்பது பிதாவாகும். ஏனெனில் அல்லாஹ்வின் ரசூலோ சஹாபாக்களோ அப்படி செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். ஏனெனில் பல சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், தொழுகைக்கு வந்து சஃபிலே நின்றுவிட்டாலும் உசல்லி ஃபர்தல் துஹரி, உசல்லி ஃபர்தல் அசரி, உசல்லி ஃபர்தல் மஹ்ரிப் என்று வாயால் மொழிந்து கொண்டிருப்பார்கள். ரமதானுடைய காலங்களிலும் சஹருடைய நேரத்திலே நவைத்து சௌமகதினன் அதாய் ஃபர்த ரமதான் என்று வாயால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி நீயத்தை வாயால் மொழிவதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சிலர் என்ன சொல்கிறார்கள், நாம் இதை சொன்னவுடன் சொல்கிறார்கள் இவர்கள் நீயத்தே இல்லை என்று சொல்கிறார்கள் என்று ஒரு அபாண்டத்தை நம்மீது சுமத்துகிறார்கள். நாம் ஒருபோதும் நீயத் இல்லை என்று சொல்லவில்லை. நீயத் என்பது ஒவ்வொரு வணக்கத்துக்கும் இன்றி அமையாததாகும். நீயத் இருந்தே ஆக வேண்டும். நீயத் இருந்தால்தான் அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் இங்கே நீயத் இல்லை என்று சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நீயத்தை வாயால் மொழிகின்ற நடைமுறை அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த ஒரு நடைமுறை அல்ல. இது ஒரு பிதா, ஒரு வழிகேடு என்று சொல்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நீயத்தை வாயால் மொழிவதென்பது பிதாவாக, வழிகேடாக இருக்கிறது. அடுத்து நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே உதாரணமாக எடுத்து சொல்கின்ற இபாதத் ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரத்தைத்தான் சொல்கிறார்கள். எல்லா வணக்கங்களுக்கும் நீயத்து இன்றியமையாததாக இருந்தாலும் அவர்கள் இங்கு உதாரணத்துக்கு எடுத்து சொல்கின்ற வணக்கம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு கூடிய ஒரு வணக்கம், சாதாரண ஒன்று அல்ல. ஒருவன் தான் பிறந்த சூழல், தான் பிறந்த பூமி, தனது உறவுகள், தான் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக விட்டுவிட்டு அவன் செய்கின்ற ஒரு பயணம்தான் ஹிஜ்ரத். எனவே இது ஒரு சாதாரண ஒரு தியாகம் அல்ல, ஒரு மிகப்பெரிய தியாகம் இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகின்ற வணக்கம். இந்த வணக்கத்தை கூட ஒருவன் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக செய்யவில்லை என்றால் அவன் அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எந்த நோக்கத்துக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறானோ, சில நேரம் அவன் எந்த பூமியை நோக்கி பயணம் செய்கிறானோ, அந்த பூமியில் உள்ள வளங்கள் அல்லது அந்த பூமியில் நல்ல முறையில் வியாபாரம் செய்யலாம். சில நேரம் ஒருவர் ஹிஜ்ரத் செய்வார், அந்த ஹிஜ்ரத்தில் இந்த எண்ணங்களும் கலந்திருக்கும். என்ன எண்ணங்கள்? நான் ஹிஜ்ரத்தான் மேற்கொள்கிறேன், அங்கு நல்ல வளங்கள் இருக்கின்றன, அங்கு நல்ல அழகிய பெண்கள் இருக்கிறார்கள், அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், இப்படியான எண்ணங்களும் கலந்துவிடும் என்று சொன்னால் அந்த ஹிஜ்ரத்துடைய கூலியை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. அடுத்து ஹிஜ்ரத் என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். ஹிஜ்ரத் என்று சொல்வது அல் இன்திகாலு மின் பலதி ஷிர்க் இலா பலதில் இஸ்லாம். ஒரு குஃபுர், நிராகரிப்பினுடைய ஊரை, பூமியை விட்டு இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு பூமியை நோக்கி செய்கின்ற பயணம்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுவது. இந்த ஹிஜ்ரத்தினுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் அது இரண்டாக அது பிரியும். ஒன்று வந்து எந்த ஒரு மனிதன் தான் வாழுகின்ற இடத்தில் தூய்மையான தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறானோ அவன் மீது ஹிஜ்ரத் கடமையாகி விடுகிறது. அதே போன்று ஹிஜ்ரத் சிலருக்கு முஸ்தஹபாக இருக்கும். அது யார்? அவருக்கு தீனை தான் வாழுகின்ற இடத்திலே நிலைநாட்ட முடியும் என்றால் அவர் மீது கடமையாக மாட்டாது. இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த பயணம் கியாமத் நாள் வரை இருக்கக்கூடிய ஒரு பயணமாகும். ஏனெனில் அபூதாவுதுடைய ஒரு ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், லா தன்கத்தியுல் ஹிஜ்ரத்து ஹத்தா தன்கத்தியுல் தௌபா. ஹிஜ்ரத் என்றது நிறைவடையாது, தௌபா எப்போது நிறைவடையுமோ, தௌபாவுடைய வாயில் எப்போது மூடப்படுமோ அப்போதுதான் ஹிஜ்ரத்துடைய வாயிலும் மூடப்படும். தௌபாவுடைய வாயில் எதுவரை திறந்திருக்கும் தெரியுமா? சூரியன் மேற்கிலிருந்து மறையும் வரைக்கும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரைக்கும் இந்த தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் என்ற பயணம் நிகழ்ந்தது. அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட பயணம், அந்த ஹிஜ்ரத் மக்கா வெற்றியோடு அது நிறைவுற்றது. அதே போன்று மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட பயணம், அதுவும் ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் என்ற வார்த்தைக்கு, முஹாஜிருக்கு விளக்கம் சொல்லும் போது புகாரியுடைய ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல் முஹாஜிர் மன் ஹஜரமான அல்லாஹு அன்ஹு. எவன் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு வெளியேறி சென்று விட்டானோ அவன்தான் உண்மையான முஹாஜிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை விட்டு ஒருவன் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு முழுமையான நிறைவான ஹிஜ்ரத்தாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது எண்ணங்களை, நியத்துகளை பரிசுத்தமாக ஆக்கி வைத்துக் கொள்வோம். நமது செயல்களை எல்லாம் தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்கத்திலும் நமது எண்ணங்களை தூய்மையாக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.